ஹரிகிருஷ்ணன் அவர்களின் ஹரிமொழி பகுதியில் மகாபாரதம் சில பயண குறிப்புகள். சாரதியின் கடமை பற்றி ராவண சாரதி. ஒலிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். சூத்தர் குலம் என்கிற தேரோட்டியின் மகனாக வளர்ந்ததால் கர்ணனுக்கு ஆயுத பயிற்சி மறுக்கப்பட்டதா என்ற கேள்விக்கு விடை கண்டு கொண்டிருந்தோம். இடையில் சஞ்சயனாகிய தேரோட்டியை பற்றிய சில விளக்கங்களையும் பார்த்தோம். தேரோட்டிகளுக்கே பொதுவாக போர்பயிற்சி மிகவும் அவசியமானதொன்று. போர்க்களத்தில் அவன் தேரோட்டும் போது வில்லாளிக்கு மிக முக்கியமான கருவிகளில் மிக முக்கியமான ஒருவனாக விளங்குகிறான் என்பதால் இந்த பயிற்சி மிகவும் அவசியமாகிறது. போர்க்காலத்தில் அறுபட்டு கிடக்கின்ற உடலங்களும் உடைபட்டு கிடக்கின்ற ஆயுதங்களும் இறைபட்டு கிடக்கின்ற களத்தில் அவன் தேரை ஓட்டுகிறான். வில்லாளி தன் அம்பை குறிதவராமல் எய்ய வேண்டுமானால் போருக்காக தேரை நிறுத்தும் தரை சமதளமாக இருக்க வேண்டும் என்பது முக்கியமான ஒன்று. தேர் சற்றே சாய்வுபட்டு நின்றாலும் தேரில் சமநிலையோடு நிற்பதே சிரமமாகிவிடும். அடுத்ததாக வில்லாளி தன் அம்பை தொடுக்கும் போது தேரில் பூட்டியுள்ள 4 அல்லது அதற்கு மேற்பட்ட குதிரைகளும் அசைந்து விடாமல் புல்லை மேய்ந்தபடி ஒரு 8 முன்னே வைத்து விடாமல் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியதும் அவனுடைய கடமை ஆகிறது. இந்த அசைவினால் வில்லாளியுடைய குறி தவறும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அது மட்டுமே அல்லாமல் பல சமயங்களில் எதிராளி இன்ன அம்பை அல்லது அஸ்திரத்தை எடுக்கிறான், அதற்கு மாற்றாக நீ இன்ன அம்பை அல்லது அஸ்திரத்தை பிரயோகிக்கலாம் என்று ஆலோசனை கூறுவதும் அவனுடைய வேலைதான். இதை பாரதம் நெடுகிலும் பல போர்களில் காண்கிறோம். இந்த ஆலோசனைகள் பல வகைப்பட்டவை. சொன்னபடி யுதிஷ்டிரனை துரோணர் பிடிக்காததால் வருந்துகின்ற துரியோதனிடம் இன்றொரு மகாரதனை கொள்வேன் என்று சபதம் செய்த துரோணர் 13 நாள் போரில் பத்மவியூகம் வகுக்கிறார். அதை உடைக்கக்கூடிய ஒரே ஒருவனான அர்ஜுனன் அருகில் இல்லாததால் உடைக்க மட்டுமே அறிந்த, உடைத்து உள்ளே போனால் வெளியே வருவதை பயிலாத அபிமன்யுவை பத்மவியூகத்தை உடைக்கும்படி தர்மர் பணிக்கிறார். அவன் உள்ளே போனதும் தொடர்ந்து பீமன் உள்ளே வந்து விடுவான் என்பதால் இதில் பிரச்சனை இருக்காது என்பது அவரது கணிப்பு. இது கடுமையான பணி. இதிலே சிக்கிக்கொண்டு எதிர்பாராதது நடந்துவிட்டால் வெளியே மீள்வது முடியவே முடியாது என்பதால் இதை செய்ய வேண்டாம் என்று அபிமன்யுவின் தேரோட்டி சொல்கிறான். ஆயுஷ்மன், பாண்டவர்களாலே உம்மிடத்தில் இந்த பெரும்பாரம் வைக்கப்பட்டு விட்டது. புத்தியினால் க்ஷண காலம் ஆலோசித்து நிச்சயம் செய்து கொண்டு பிறகு நீர் யுத்தம் செய்ய வேண்டும். ஆச்சாரியரான துரோணரோ சமர்த்தர், சிறந்த அஸ்திரங்களில் விசேஷமாக பயின்றவர். நீரோ பாலர், அவரோ பலசாலி, நீ யுத்தங்களை அறியாதவர் என்று கூறினான். துரோணபர்வம் தொகுதி 5 பக்கம் 141. நீண்ட காலம் வாழ வேண்டியவனே என்று அபிமன்யுவை அழைத்து அவன் சொன்ன இந்த ஆலோசனை சிந்திக்கத்தக்கது. இந்த நெருக்கடியான நிலையில் தர்மபுத்திரர் இப்படி ஒரு பெரிய செயலில் அபிமன்யுவை ஏன் இறக்கினார்? களத்துக்குள் பிரவேசித்த அபிமன்யு எத்தனை வேகமாக போரிட்டான்? அவனை தடுக்க முடியாமல் 6 பேர் அவனை சூழ்ந்து கொண்டு போரிட்டும் அவனை நிறுத்த முடியவில்லை என்பதும் இன்னொரு நாள் விவரிக்க வேண்டியவை. இங்கேயும் அபிமன்யுவின் வில்லை அவனுடைய முதுகுக்கு பின்னால் நின்றபடி அறுத்தவன் கர்ணன் தான். துரோணபர்வம் பக்கம் 176 என்பதை இப்போதைக்கு நினைவில் கொள்வோம். வில்லாளி போரிட முடியாத நிலையை அடையும் போதும் மயக்கமடையும் போதும் இது போன்ற மற்ற இக்கட்டான தருணங்களிலும் தேரை போரிலிருந்து விலக்கி வேறு பக்கத்துக்கு கொண்டு செல்வதும் தேரோட்டியின் சமயோசிதமான கடமைகளுள் ஒன்று. ஜயத்ரவதம் முடிந்து 14 நாள் போர் இரவிலும் தொடர்கிறது. அரக்கனான கடோத்கசனுக்கு இரவில் ஆற்றல் பெருகுகிறது. அவனுக்கும் அஸ்வத்தாமனுக்கும் போர் நடக்கிறது. கடோத்கசன் தன் தேரை இழந்திருந்ததால் அப்போது அவனுக்கு பாஞ்சாலியின் சகோதரனான திருஷ்டித்யும்னன் தேரோட்டி கொண்டிருக்கிறான். அஸ்வத்தாமனுடைய அம்பு அடிப்பாகம் மறையும்படி கடோத்கசனுடைய மார்பில் தைத்தது. நினைவிழந்த கடோத்கசன் இறந்ததைப் போல விழுந்தான். தேரோட்டி கொண்டிருந்த திருஷ்டித்தம்னன் தேரை உடனே அங்கிருந்து விலக்கி கொண்டு போனான். இது ஒரு நிகழ்வென்றால், தசரதற்கும் சம்பராசுரனுக்கும் நடந்த போரில் கைகேயி தசரதனுக்கு தேரோட்டியதை வால்மீகி ராமாயணம் சொல்கிறது. இந்த போரில் தன்னை இருமுறை காத்ததற்காக கைகேயிக்கு அளித்த இரண்டு வரங்களை கேட்கும்படி கூனி அவளுக்கு நினைவூட்டுகிறாள். அந்த போரை கூனி இப்படி விவரிக்கிறாள். முன்னொரு காலத்தில் திமித்துவசன் சம்பராசுரன் என்ற பெயர்களால் அழைக்கப்பட்ட அசுரனோடு இந்திரனுக்காக போர் புரிய தசரதர் சென்றார். மிக கொடிய அந்த அசுரனோடு தசரதர் போரிட்டார். நீங்கள் தேரோட்டினீர்கள். அந்த திமித்துவசனுடன் தசரதர் பெரும்போர் புரிந்தார். அதில் அவர் விரணப்பட்டு பெரிய காயமடைந்து மூர்ச்சை அடைந்திருக்கும் பொழுது அவரை நீங்கள் போர்க்களத்திலிருந்து எடுத்து போய் ரட்சித்தீர்கள். அவர் மூர்ச்சை தெளிந்ததும் கண் விழித்து பார்த்து தம்மை காப்பாற்றினதற்காக சந்தோஷமடைந்து உங்களுக்கு இரண்டு வரங்கள் வேண்டிக் கொள்ள விடை கொடுத்தார். அவைகளை எனக்கு வேண்டிய பொழுது நான் கேட்டுக்கொள்கிறேன் என்றும், அப்பொழுது நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்றும் நீங்கள் கேட்டுக்கொண்டீர்கள். வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் 9 ஸ்லோகம் 16-17. பாரதத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பை வெளியிட்ட அதே கும்பகோணம் பதிப்பினருடைய மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்தில் www.valmikiramayanam.net/UTF8/Ayodhya/Sarga9/Ayodhya_9_frame.htm. ஆங்கிலத்தில் இங்கே தசரதருடைய அச்சு முறிந்து போக கைகேயி தன் ஆள்காட்டி விரலை நுழைத்து அதையே அச்சாக பயன்படுத்தி தேரை ஓட்டினாள் என்பதெல்லாம் வால்மீகியிலும் இல்லை, கம்பனிலும் இல்லை. போரில் மூச்சை அடைந்த தசரதனை சமயோசிதமாக யுத்த களத்திலிருந்து விலக்கியதற்கான வரங்கள் அவை. இதையெல்லாம் விட பெரிய கடமை சுமையை வேறொருவன் சொல்கிறான். ராவணனுடைய சாரதிதான். ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த யுத்தத்தில் ராவணன் மூச்சிக்க சாரதி அந்த இடத்தை விட்டு தேரை விலக்கி கொண்டு சென்று விடுகிறான். நினைவு தெளிந்ததும் கோபம் கொள்ளும் ராவணன் சாரதி தன்னை அவமானப்படுத்தி விட்டதாக சொல்லி அவனை கொல்வதற்காக தன் வாளை ஓங்குகிறான். அப்போது சாரதி சொல்வனவற்றில் பின்வரும் பாடல் குறிப்பிடத்தக்கது. ஓய்வும் ஊற்றமும் நோக்கி உயிர் உரை சாய்வு நீக்குதல் சாரதி தன்மைத்தால் மாய்வு நிச்சயம் வந்துழி வாளினால் காய்வு தக்கது அன்றால் கடை காண்டியால். சாரதி செய்ய வேண்டிய தொழில் தன்னுடைய வில்லாளி ஓய்ந்து போனதையும் வலிமையுடன் இருப்பதையும் கவனித்து அறிந்து மாய்வு நிச்சயமாக வந்திட்ட போது வருமென்று தோன்றிய போது அவனது உயிராகிய பாரத்துக்கு தளர்வு நேராமல் அப்பால் கொண்டு வைத்தல் ஆகும். ஆதலால் என் மீது சினம் கொண்டு வாளினால் கொள்ளுதல் தக்கதன்று. முடிவாக தீர ஆலோசித்து பார்க்கவும். யுத்தகாண்டம் ராவணன் வதைப்படலம் பாடல் 182 வைமுகோ உரை. போரை வில்லாளிக்கு நிகராக அலசி ஆராய்ந்து அவனுடைய முக்கியமான கருவியாக செயல்படும் தேரோட்டிக்கு போர் பயிற்சியும் ஆயுத பயிற்சியும் மிக மிக முக்கியமானவை அல்லவா? ஆயுத பயிற்சி இருந்தாலும் தேரோட்டிகள் போரில் நேரடியாக வில்லாளியின் வீழ்ச்சிக்கு பிறகு கலந்து கொள்வது பெரும்பாலும் இல்லை என்றாலும் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களும் உண்டு. இப்போதைக்கு அதை தவிர்க்கிறேன். எனில் சூரிய புத்திரனாகவே இருந்தாலும் சூத புத்திரன் என்ற காரணத்தால் கர்ணனுக்கு ஆயுத பயிற்சி தரப்படாததும் அவன் அதற்காக என்னென்னவோ பொய்களை சொல்லி கற்றுக்கொண்டதாகவும் சொல்லப்படுவது எந்த வகையில் பொருந்தும்? சூத புத்திரனாகவே பெரும்பாலோர் அறிந்திருந்த சமயத்திலும் துரோணரிடத்திலும் பயின்றிருக்கிறான். ஆகவே அவன் வளர்ப்பு அவனுடைய தேர்ச்சியை தடுத்தாலும் அவன் பெரிய வில்லாளியாக வளர்ந்தான் என்ற பேச்சு எழுபடவில்லை. கர்ணனை பற்றி இன்னும் சில சொல்ல வேண்டி இருக்கிறது. தொடர்வோம். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.